ரெவலேஷன் 14 அதிகாரம் வசனம் 9-11 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 14:9-11 அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வாக்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
ஒரு மாயை நிறைந்த பொய் நிறைந்த உலகம் உலகத்தில் வாழ்ற நமக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி நமக்கு மூணு தேவ தூதர்கள் நித்திய சத்தியத்தை அறிவிக்கிறாங்க ரெவலேஷன்ல. முதலாவது தேவ தூதன் வந்து தேவன் சிருஷ்டித்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்ற எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டிப்பு, அவர் சிருஷ்டித்த உலகம், அவர் பராமரிக்கிற உலகம், அவருடைய உலகத்தில் வாழ்ற மக்களுக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான கடமையை செலுத்தும்படிக்கு அவர் ஒரு நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பை நம்ம கேட்டோம். அந்த தேவ தூதன் வந்து அது அவர் ஒன்றும் பெருசா கேட்கல, அந்நியாயமா கேட்கல. தேவனுடைய உலகத்தில் வாழ்றீங்க, தேவனுடைய சிருஷ்டிப்பா வாழ்றீங்க, அவருடைய பராமரிப்புல வாழ்றீங்க, நீங்க செய்ய வேண்டியது என்ன, அவருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு அவர் அந்த தேவ தூதன் அறிவித்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்த தேவ தூதன் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு இன்னொரு அறிவிப்பை கொண்டு வர்றார். இந்த பாபிலோன் விழுந்தது விழுந்தது, மகாநகரமான பாபிலோன் விழுந்தது அப்படின்னும் போது இந்த உலக கலாச்சாரம், இந்த பாபிலோன் கலாச்சாரம் தேவனுக்கு விரோதமாக எழும்பின மனித சமுதாயம் தான் பாபிலோன்ன்றோம். அவங்க ஒரு செயற்கையா ஒரு நகரத்தை ஏற்படுத்தி, ஒரு கட்டடங்களை ஏற்படுத்தி, நவீன உற்பத்திகளை ஏற்படுத்தி, தேவனுடைய இயற்கையே மனிதன் கண்டு சிருஷ்டிகளை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு ஒரு நகர அமைப்பை ஏற்படுத்தி கொண்ட ஜனங்களை நோக்கி அவர் அந்த மதுவில் இருக்காதீங்க, நீங்க அதுல இருந்து நீங்க வெளியே வாங்க அப்படின்னு ஒரு அந்த உலகம் கொடுக்கிற இன்பங்கள், இந்த உலகம் கொடுக்கிற இன்பங்களுக்கு வந்து பாபிலோன் தன்னுடைய உக்கிரமான மதுவை குடிக்க கொடுத்தாலே, தன்னுடைய உக்கிரமான மதுவை குடிக்க கொடுத்தாலே அந்த மதுவை குடிக்கிறவர்களாக பூமியில் இருக்கிறவங்களை அந்த தேவதூதன் பார்க்கிறார். அந்த மது ஏன் பாபிலோன் கொடுக்குதுன்னா, அந்த மக்களுக்கு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு இந்த பாபிலோன் மயக்கத்திலேயே மக்கள் வாழும்படிக்கு அவங்களை செய்யறதுக்காக. அந்த மயக்கத்தில் இருக்காதீங்க, பாபிலோன் மயக்கத்தில் நீங்க இருக்காதீங்க, தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையை நீங்க செலுத்துங்க, அந்த தேவதூதன் கட்டளையிடுறார். அதை நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது அந்த அதை கொடுக்கிற மது வந்து உக்கிரமான மது, நம்ம எதிர்க்க முடியாத நம்முடைய எதிர்ப்பு சக்தியே போய் அதுல மயங்கி இருக்கிற மாதிரி மது. ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்களேன், உலக மனுஷனை, அவன் இந்த உலகத்துல ஒரு வாலிபமா இருக்கும் போது இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். எத்தனை விதமான இன்பங்கள் அவனுக்கு இருக்கிறது இல்லைங்களா, உலக இன்பங்கள், மாம்ச இன்பங்கள், இந்த உலகத்துல கிடைக்கிற தீனிகள், இதையெல்லாம் சாப்பிட்டு பலவிதமான இச்சைகள் அதுல எல்லாம் அனுபவிச்சு என்ன இன்பமா இருக்கிறது, அனுபவி ராஜா அனுபவின்ற மாதிரி நல்லா அனுபவிக்கிற ஒரு உலகமா இருக்கிறது, இவ்வளவு இன்பம் இருக்கிறதே அவன் நினைச்சு பார்த்து இன்பமா இருக்கிறான். அவனுக்கு அந்த இன்பம் பயங்கரம் டேஞ்சர்னு கூட அவனுக்கு உணர்வு இல்லை பாருங்களேன். ஏன்னா வேசி அப்படின்னு, வேசித்தனமாகிய மது அப்படின்னு வருது. வேசி வந்து ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்யவே செய்யாது. அவன் வாழ்க்கையை அழிச்சு, அவன் குடும்பத்தை அழிச்சு, அவன் சீர்குலைக்கிறது தான் அதனோட நோக்கமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகம் கொடுக்கிற இன்பம் எல்லாம் அப்படித்தான் அவனுக்கு தெரியறதில்ல. ஆனா ரொம்ப இன்பமா இருக்கு, ரொம்ப இதா இருக்குதுன்னு அதை அனுபவிக்க மனிதன் ஆரம்பிக்கிறான். ஆனா அது அவனுடைய ஆத்மாவை சீர்குலைக்க அது முயலுதுன்னு அவனுக்கு தெரியறதில்ல. பாருங்களேன், அதான் இந்த ரெண்டாவது தேவ தூதன் வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதனுடைய இழுப்பு சக்தியை ஜாக்கிரதையா, போனா போட்டுமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் பார்ப்போம்னு அதுகிட்ட போயிடாத. ஏன்னா அதோட இழுப்பு சக்தி ரொம்ப பயங்கரம். மதுனிய யூஸ் பண்ணணும், யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடிகாரனை உட்கார வச்சு, எப்பா குடிக்காத, உன் குடும்பம் கெட்டு போவோம், உன் வாழ்க்கை கெட்டு போவோம், உன் உடம்பு கெட்டு போவோம், எல்லோ புத்தி சொல்றோம். ஆமாங்க, எல்லாம் தெரியுதுங்க, எல்லாம் தலையாட்டிட்டு சாயந்தரம் பார்த்தா பாட்டில் கடையில இருப்பாரு. அவரை மாத்த முடியுதா? என்ன சொன்னாலும் திருத்த முடியறது இல்ல. பாருங்களேன், அந்த மாதிரி தான் நம்மள சில பேர் இருக்கிறோம். எவ்வளவு சொன்னாலும் ஆனா அந்த பாபிலோன் மதுவைத்தான் போய் குடிப்போம். ஆனா அந்த பாபிலோன் இன்பம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த மாதிரி அது நம்மளுக்கு எடுத்தாலும் நமக்கு தெரியும், அவ்வளவு அளவுக்கு எடிக்ட் ஆயிடுற மாதிரி நம்மள பண்றது. அதோட இழுப்பு சக்தி ரொம்ப பயங்கரம். அது இடம் கொடுத்தோம்னா ரொம்ப பயங்கரம். அது விழுந்தது விழுந்ததுன்னு அவர் எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? சோதோம் குமார் அழியறதுக்கு முன்னதாக இந்த தேவதூதர்கள் வந்து எச்சரித்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாணி திரும்பி பார்க்காம ஓடிரு. இதுல ஒண்டி மாட்டின அவ்வளவுதான், அக்னி கடலுக்கு போறது நிச்சயம், திரும்பி பார்க்காம ஓடிரு அப்படின்னு இந்த உலகத்தை பத்தி அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இது சாதாரண நம்ம பிறந்து ஏதோ சாதாரணப்பட்ட உலகம் இல்ல, ரொம்ப டேஞ்சரஸ் உலகம் இது. மூன்றாவதாக தேவதூதன் என்ன சொல்றாரு நம்ம பார்த்தோம்னா, இந்த பாபிலோன் மதுவை குடிக்கிறவர்களுக்கு வருகிற ஒரு பயங்கரமான தண்டனை பத்தி அவர் பேசுறார். பயங்கரமான தண்டனை, அந்த தண்டனை எப்பேற்பட்ட தண்டனை? ஒன்பதாவது வசனத்தை சொல்ற பாருங்க, அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு, மிகுந்த சத்தம், அந்த சத்தம் நம்ம கேட்கணுங்க, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ. மிருகத்தையும், மிருகம்னா என்ன நம்ம பார்க்கிறோம், மிருகம்னா சாத்தானுடைய ஒரு ஏஜென்ட் பார்க்கிறோம். அது இந்த பாபிலோன் கல்ச்சர் தான், அது கவர்மெண்டா வரலாம், இந்த உலகத்தின் அரசாங்கமா இருக்கலாம், என்னென்னவோ இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், கலாச்சாரமா இருக்கலாம், அந்த பாபிலோன் வழிகள் அதை போய் ஆராதித்து அதுல போய் மயங்கி அதனோட முத்திரையை வாங்குறவன் எவனோ, தன் நெத்தியிலாவது தன் கையிலாவது வாங்குறவன். முத்திரைனா என்ன நம்ம பார்த்தோம், அந்த பாபிலோனுடைய சிந்தனைகள் இல்லைங்களா. ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறது இல்ல, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பாபிலோனுடைய சிந்தனைகள், பிசாசுடைய சிந்தனைகள், பிசாசுடைய சிந்தனைகள் ஆரம்பிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவாள் கிட்ட ஆரம்பிச்ச மாதிரி தேவ வசனத்தை நம்பி இருக்கிற வரைக்கும் ஏவாள் சுகபோகமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. என்னைக்கு தேவ வசனத்தின் மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சோ அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினது பிசாசு. நல்லா நம்பி, தேவனை நம்பி, தேவனுக்கு பயந்து, தேவனை மகிமைப்படுத்தி ஏதேல இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. என்னைக்கு தேவன் மேல சந்தேகம் வந்துச்சோ, மெய்யாகவே தேவன் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நரகம்லாம் ஒன்னும் இல்ல, நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் நரகத்துக்கா தூக்கி போட்டுருவாரு, அவர் ஒரு போதும் அப்படி எல்லாம் தண்டிக்க மாட்டாரு, நீ போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு, அவரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாருன்னு நம்மளை ஏமாத்திர சிந்தனை, பாவத்தை குறித்த அலட்சியமான சிந்தனை கொடுக்கிறதோ அதெல்லாம் பிசாசுடைய முத்திரை. அந்த சிந்தனை எல்லாம் பிசாசுடைய சிந்தனை. தேவ வசனத்தை நாம் சீரியஸா எடுத்துக்காம, அதுல சிந்தனை இல்லாம, தேவ வசனத்தை சந்தேகப்பட்டு உலக பிரகாரமான சிந்தனைகள்ல போறது தான் இதோட முத்திரை. கை நெற்றியிலாவது இல்லைன்னா கையிலாவது, வெறும் நெற்றியில தாங்க இருக்குது அப்படின்னா விட்டுருவாரு அவரு? இல்ல. சில பேர் பாக்குறதுக்கு வாழ்க்கை ரொம்ப டீசென்டா இருக்கும், ரொம்ப மோசமா வெளியெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒழுங்கா இருப்பாங்க வெளியில, ஆனா அவங்க இருதயம் ஃபுல்லா பொருளாசை நிறைஞ்சிருக்கும், இருதயம் ஃபுல்லா வேசித்தனம் நிறைஞ்சிருக்கும். வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப, சபைக்கு போவாங்க, ஜெபம் பண்றவாங்க, பேசலாம், பக்தி அப்படியே புகை வரும் வாயில பேசும்போது, பக்தி புகை அப்படி பேசுவாங்க, ஆனா மனசு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பொருளாசை எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அதுதான் நெத்தியில, வெறும் நெத்தியில தான் முத்திரை இருக்கு, கையில இல்ல முத்திரை. நீ எதுல வாங்கியிருந்தாலும் நீ நரகத்துக்கு தான் போற. அதத்தான் இந்த வசனம் வருது பாருங்களேன். அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனைய மூணு விளக்கமா நமக்கு இங்க சொல்லப்படுது. என்ன அவங்களுக்கு வர தண்டனை, நரகத்தை பத்தி இந்த மூணு விதத்துல இந்த வசனத்துல நமக்கு சொல்லப்படுது. கடவுளுடைய நரகம், இயற்கையாவே நரகம்னு பார்த்தோம்னா நமக்கு பிடிக்கிறதே இல்லை இல்லைங்களா. இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும் போது என் தலை ரொம்ப சூடாயிருச்சு, ரொம்ப ஹீட் ஆயிருச்சு, தூங்க விட முடியல. அந்த மாதிரி நமக்கு ஒத்து போறதே இல்லை இல்லைங்களா. நரகம்னா நமக்கு, ஆனா நரகம் ரொம்ப ரியல், ரொம்ப ரியல். சத்தியமே உருவெடுத்த இயேசு கிறிஸ்து, அவர் சத்தியத்தை விட்டு வேற ஒண்ணும் பேசு, இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுறவர், அவர் உயர்த்தி பேசுறவர் இல்ல, குறைத்து பேசுறவர். என்னத்தை பாக்குறாரோ அதையே பேசுற இயேசு கிறிஸ்து வந்து பைபிள்ல பரலோகத்தை பத்தி சொல்றதை விட நரகத்தை பத்தி பேசினதுதான் அதிகம். பயங்கரமான கொடுமையான வார்த்தைகள் தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு வசனம் படிப்போம், மார்க் 9:43.
உன் கை உனக்கு இடரை உண்டாக்கினாய், அதை தரித்து போடு. நீ இரண்டு கைகளுடனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
தொடர்ந்து
அங்கே அவர்கள் புழுவாமல் அக்னி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. உன் இரண்டு கால்களுடையவனாய் அவியாத அக்னிகள் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய்
9வது வசனத்துல அதன் சொரூபத்தை வாங்குறவர்கள் எவனோ, வாங்கினா என்ன, உலகத்தின்படி யோசிச்சு பாபிலோன் படி யோசிச்சு நான் வாழ்ந்துட்டா தான் என்ன அப்படின்னா, அப்படி வாழ்ற மனுஷனே, சிந்தையிலாவது கிரியையிலாவது வாழ்ற மனுஷனே, அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்படம் இல்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து. என்ன அந்த வார்த்தை அர்த்தம், தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பணம் இல்லாம அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து. இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி விளக்குறது, தேவனுடைய தண்டனை, தேவன் கொடுக்கிற தண்டனை எப்பேற்பட்ட தண்டனையா இருக்கும் அப்படின்னா, தேவனுக்கு அநேக குணாதிசயங்கள் இருக்கு, அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆனா நரகத்துல அவர் கொடுக்க போற தண்டனை வந்து தன்னுடைய எந்த குணாதிசயம் கலப்பாம ஒரே கோபாக்கினை மாத்திரம் கொடுக்கிற ஒரு தண்டனை, கலப்படம் இல்லாமல் வருது. அப்படின்னா அதுல இரக்கம் இருக்காது, அதுல அன்பு இருக்காது, ஐயோ பாவோனே பாக்குறது இருக்காது, வெறும் கோபத்தை ஒண்டி காட்ட போறார். கலப்படம் இல்லாமல் ஒரு தண்டனை அவர் கொடுக்க போறன்ற பாருங்களேன். அந்த எப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு தண்டனையை பார்த்ததே இல்லை, அது அங்க நடக்கும், அங்க நடக்கும். யாருடைய கோபம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், எல்லையற்ற தேவனுடைய கோபங்க. ஒரு மனுஷனுடைய கோபம்னாவே நம்ம சில நேரங்கள்ல பயந்து போறோம். ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோ, இல்ல ஒரு கவுன்சிலர் இருக்காரு, அவர் ரவுடி ஆயிட்டார், அவர் நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நமக்கு பயம் இருக்கிறது இல்ல, ஐயோ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ, ரவுடி இல்லையான்னு நமக்கு பயம் இருக்கும், கோபம். அந்த கோபம்னாவே அப்படி உக்கிர கோபம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு, பார்த்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் அவன் மேக்சிமம் பலத்தை போட்டு நம்ம மேல கோபத்தை காட்டுறதுக்கு ரெடியா இருக்கான், மேக்சிமம் வெறி காட்டுறதுன்றது இல்ல. கோபத்தை சில பேர் எடுத்துக்கிட்டு சில பேர் மூஞ்சி ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்கன்னுவாங்க. அந்த மாதிரிதான் கோபம், மேக்சிமம் பலத்தை காட்டுற ஒரு உக்கிர கோபம். மனுஷனுடைய கோபமே அவ்வளவு பயங்கரம்னா, அந்த காலத்துல ராஜாக்களுடைய கோபத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ராஜாக்கள் பெரிய மொனாச்சுன்னா அவருக்கு, ராஜாக்கு கோபம் வந்துருச்சுன்னா போச்சு, குடும்பத்தோடு ஒழிச்சு கட்டுவார். அவர் வந்து சிந்திக்க, மனுஷனால சிந்திக்க முடியாத தண்டனைகளை எல்லாம் அவர் புது புதுசா கண்டுபிடிச்சு டார்ச்சர், மேக்சிமம் எவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்பாங்க ராஜாக்களுடைய கோபம். அந்த மாதிரி கோபம் எல்லாம், அந்த மாதிரி கோபத்தினால ஏற்படுகிற தண்டனை எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் இறையாண்மை உள்ள ராஜா, எல்லையற்ற ராஜாவுக்கு அவருடைய கோபத்துக்கு முன்னாடி ஒரு கொசு கடின்னு நம்ம சொல்லணும். யாருடைய கோபம் யோசிக்கணும், மனுஷனுடைய கோபம் இல்ல, தேவனுடைய கோபம். அது வெறும் தேவனுடைய கோபம் மாத்திரம் சொல்லல, உக்கிர கோபம். யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய உக்கிர கோபம் அப்படின்னா என்ன பாருங்களேன். இன்னொரு வசனம் ரெவலேஷன் 19:15 இங்கிலீஷ்ல எடுங்களா, இங்கிலீஷ்ல 15:19
வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இரும்பு கோளால் அவர்களை அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை விதிக்கிறார்.
தமிழ்ல பாருங்களேன், திருப்பியும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா, wrath, almighty fierceness. எப்படி வருது?
The fierce wrath of God the Almighty.
எவ்வளவுதான் வார்த்தை அதுல ஜோடனை பண்ணுவாங்களோ தெரியல, அந்த வார்த்தையினுடைய பயங்கரம் நம்மளால சிந்திச்சு பார்க்கணும். ஏது அவ்வளவு வார்த்தை போட்டிருக்கணும், கடவுளுடைய கோபம்னாவே பெருசு, கடவுளுடைய உக்கிர கோபம்னு போட்டிருக்கு. அந்த கடவுளுடைய உக்கிர கோபத்துக்கு ஃபியர்ஸ் ஒன்னு சேர்த்திருக்கு. ஃபியர்ஸ் ஆக்ரோஷமான உக்கிர கோபாக்கின, புரியுதுனா, ஆக்ரோஷமான உக்கிர கோபாக்கின அதுல சேர்த்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆக்ரோஷமான உக்கிர கோபாக்கின். எப்படி வருதுன்னா, கடவுள் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை தன்னுடைய ஆக்ரோஷமான உக்கிர கோபாக்கினின் மூலமா காட்ட போறார் சில பேர் மேல. அது அதுதான் அந்த வார்த்தை அங்க போட்டிருக்கு பாருங்களேன், ரொம்ப பயங்கரமான வார்த்தை, யெகோவாவுடைய உக்கிர கோபாக்கினு. ரொம்ப பயங்கரம், இதை விவரிக்கிறது, இதை எக்ஸ்பிளைன் பண்றது யார் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த தேவனுடைய உக்கிர கோபாக்கினு, யெகோவாவுடைய உக்கிர கோபாக்கினை அனுபவிக்கிற மனிதர்களுக்கு ரொம்ப ஐயோ, அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவருடைய சர்வ வல்லமை பவர்ல அவருடைய உக்கிர கோபாக்கினே சில பேர் மேல காட்ட போறாராம். அந்த புழுக்கள் தாங்க முடியுமா? அதை யோசிச்சு பாருங்களேன், அந்த புழுக்கள் என்ன அதுல தாங்க முடியும், எப்படி அதை சுமப்பாங்க, அதை பத்தி அவர் அக்கறையே படப்போறது. தாங்க முடியுதோ தாங்க முடியலையோ, இந்த கோபம் அவங்க மேல வந்தே வரப்போகுது. அந்த விசாலமான ஒரு ஒரு டேம் கட்டி டேம் உடைஞ்சு பிச்சுக்கிட்டு வர மாதிரி அவருடைய கோபம், சர்வ வல்லமையோடு பவரோடு, நான் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என் கோபத்தின் மூலமா காட்டுறேன்னு பிச்சு அவங்க மேல வந்து உழுவ போகுது அந்த கோபாக்கின. அதான் போட்டிருக்கு, தேவனுடைய உக்கிர கோபாக்கினேனா நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய சர்வ வல்லமை தேவனுடைய உக்கிர கோபாக்கினேனா ரொம்ப பயங்கரம். ஒருவேளை நான் இந்த செர்மனே ப்ரிப்பேர் பண்ணது ஒரு நோக்கம் உங்களுக்கு சொல்லி ஆகணும், நரகத்தை பத்தி பயப்படுத்துறதுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நரகத்தை பயப்படணும் நம்ம. என்ன பயப்படுத்த சொல்றீங்களா பாஸ்டர்? நான் நிச்சயமா பயப்படுத்த தான் சொல்றேன். நமக்கு பயம் இருக்கணும் நரகத்தை குறித்து. ஏன்னா இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு, 12 படிங்களா, 4:5 எதுக்கு நம்ம பயப்படணும்னு சொல்லி இருக்கிறாரு?
உங்களுக்கு
அதான் பாருங்களேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லி தர, என்ன
சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய பிராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னொருவருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
யாருக்கு நீங்க பயப்படணும்னு நான் கத்துக் கொடுக்கிறேன்.
கொலை செய்த பின்பு நரகத்திலே தந்த வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அவருக்கே பயப்படுங்க, நரகத்துல தள்ள திராணி உள்ளவருக்கு. அவர் எவ்வளவு பெரிய நரகத்தை அவர் ஆயத்தம் பண்ணிருக்கிறாருன்னு அவருக்கே பயப்படுங்க. ஒரு மனுஷன் சொன்னா, நரகத்தை குறித்து பயம் இல்லாத எல்லாரும் நரகத்துக்கு போறவங்க தான். தெரியுங்களா உங்களுக்கு, நரகத்தை குறித்த பயம் இல்லாத எல்லாரும் நரகத்துக்கு போறவங்க தான். பக்திமான்களுக்கு ரொம்ப நரகத்தை குறித்து பயம் இருந்துச்சு, ரொம்ப பயம் இருந்துச்சு. நம்ம இல்லானாலும் மத்தவங்க போவாங்களேன்னு கண்ணீர் வடிச்சு ஆத்தும பாரம் கர்ப்ப வேதனை பட்டிருக்கிறாங்க. நரகத்தை குறித்த நமக்கு பயம் இருக்கணுங்க. நரகம் எவ்வளவு பயங்கரம், இந்த வார்த்தைகள் எப்படி கோத்து சர்வ வல்லமையுடைய ஆக்ரோஷமான உக்கிர கோபாக்கினை நம்மனால ரொம்ப பயங்கரமானது, நம்மனால கற்பனை பண்ண முடியாத பேச முடியாத ஆழமான பயங்கரம் அதுல இருக்கு. ஒரு ஒரு வேதனை மனசே உடையிற வேதனைனா எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் எந்த சபை இருந்தாலும் சரி அந்த சபையில இருக்கிறவங்க சில பேர் நரகத்துக்கு போயதான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒருவேளை சில பேர் நீங்க இங்க இருக்கிறவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ யாரோ இல்லனா கடவுளுக்கு ஸ்தோத்திரம், அப்படி இருக்கிறவங்க ஒருவேளை நீங்க இருந்து நரகத்துக்கு தான் போக போறீங்க. அது என்ன ஆக போகுதுன்னு பாக்குற பயங்கரம் ரொம்ப பெரிய பயங்கரங்க. இந்த உலகத்துல ஆண்டவர்கிட்ட வராம மாயமாலம் போட்டு டிலே பண்ணி என்ன ஆகும்னா, வாங்க ஒரு வாட்டி பார்ப்போம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த கோபாக்கினை நாள் வரப்போகுது. நாள் வரும்போது எல்லோரையும் கடவுள் அக்னி கடல்ல தள்ளுற, யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போம், நான் யோசிச்சு பாக்குறேன், நான் லைன்ல நிக்கிறேன், எல்லோரையும் நரகத்துல தள்ளுற, தள்ளி தள்ளி எல்லாரும் விழுந்துட்டாங்க, அடுத்தது என் டர்ன் வருது. உங்க டர்ன் வந்த உடனே என்ன பண்ணுவோம் நம்ம? நரக அக்கினி, நித்திய அக்கினி, நெக்ஸ்ட் நான் உழுவணும் கடவுள்கிட்ட. நானோ கெஞ்சி கூத்தாடி பாக்குறோம், கூத்தாடி அழுது, ஆண்டவரே பாவம் இந்த அளவுக்கு விலை உள்ளதுன்னு எனக்கு தெரியல, நீ வெறும் கவிதை தான் நான் சொல்றேன்னு நினைச்சேன், கோபாக்கினே அது இதுன்னு இவ்வளவு பயங்கரம் இருக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க ஆண்டவரே. நான் என்ன செய்வார் அவரு? ஐயோ பாவம்னு வாரா கொஞ்சம் கூட விட மாட்டேன். சில பேர் சொல்றாங்க நரகத்துல தூக்கி போடும் போது கடவுளுக்கு கண்ணீரா வருமா? கொஞ்சம் கூட கண்ணீரே வராதான், கொஞ்சம் கூட கண்ணீரே வராதான். அவனை தூக்கி தள்ளுங்கள், தூக்கி தள்ளுங்கள், அவனை நரகத்துல தூக்கி தள்ளுங்க. போய் அந்த நரகத்துல உக்கிற கோபாக்கின கடல் நம்ம மேல கொட்டி நம்மனால அந்த விசாலமான வேதனையை தாங்க முடியாம துடியான துடிக்கும் போது கடவுள் கொஞ்சம் கூட இறக்கத்தை காட்ட மாட்டான். கலப்பிடம் இல்லாத வார்க்கப்பட்ட கோபாக்கினை கொஞ்சம் கூட நம்மளால தாங்க முடியலையேன்னு, ஐயோ ஏதாவது அவனுக்கு ஆக போகுதுன்ற கேரே இல்லை. ஏ கோபாக்கின திருப்தி அடையணும், அது அனுபவி அனுபவின்ற ஒரு தண்டனை. ஐயோ பயங்கரமா எல்லையற்ற துக்கத்துல நம்ம முழுகி இருக்கும் போது அவர் பார்த்து பாவோன்னு பார்க்க மாட்டார், பாவோன்னு பார்க்காத தண்டனை. கொஞ்சம் கூட அதை குறைக்கவே மாட்டாருங்களா? குறைக்கவே முடியாது. கடவுள் வந்து தான் இந்த அண்ட சராசரத்துக்கு தான் ஒரு டிஸ்பிளே போட போறார், தான் எவ்வளவு நல்லவர்னு எல்லாருக்கும் காட்ட போறார், அன்புள்ளவர். அது மாத்திரம் இல்ல, தான் எவ்வளவு கோபம் உள்ளவர்னு கூட எல்லாருக்கும் காட்ட போறார், தான் எவ்வளவு கோபம் உள்ளவர்னு எல்லாருக்கும் கூப்பிட்டு காமிக்க போறார். சில ராஜாக்கள் அப்படி பண்ணுவாங்க அந்த காலத்துல, ராஜா எவ்வளவு கோபமானவர்னு மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த நேபுகாத்நேசர் பண்ணான் தெரியுங்களா, அவனுக்கு மத்தவங்க எல்லாரும் பார்க்கணும் தான் எவ்வளவு கோபம் உள்ளவர்னு ஒரு பெரிய சூளை, அக்கினி சூளை ஏற்படுத்தணும். அது கிட்ட போனாவே பர்ன் ஆயிடும், கிட்டவே போக முடியாது. அந்த மாதிரி சூளையை தான் ஏற்படுத்தின, ராஜாக்கு கோபம் வர வச்சுட்ட அது உள்ளதான். இந்த மீஷாக் ஷாட்ராக் அபேட்நகர் ராஜாக்கு வர வச்சுட்டாங்க, ரொம்ப கோபம் வர வச்சுட்டாங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? 7 தடவை அது சூடு பண்ணுனார், 7 மடங்கு அதை சூடு பண்ணி அவங்களை தூக்கி போடுனார். அவனுக்கே அவ்வளவு கோபம் வர வருந்தா தேவாதி எல்லையற்ற ராஜாக்கு தன்னுடைய கோபத்தை எப்படி காட்டுவார்? அண்ட சராசரமே வந்து பார்த்து மிரண்டு போய் காலெல்லாம் நடுங்குற அளவுக்கு வந்து பார்க்க போதான், ஐயோ இவர் இவ்வளவு கோபமானவரான்னு பார்க்க போறாரா? அந்த கோபத்துக்கு உங்கள சில பேரை பயன்படுத்த போறார். அதுல நீங்க இருக்க போறீங்க, நீங்க துடிக்க போறீங்க. எல்லா அண்ட சராசரமே வந்து பார்க்க போது நீங்க துடிக்கிறது, ஐயோ தேவ கோபாக்கினை வந்து விடுவ போது அதை பார்த்து நடுங்கிற வேதனை இருக்கே ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். அதுக்கு பேர் தான் Romans 9:22 போட்டிருக்கு, கோபாக்கினையின் பாத்திரங்கள்னே போட்டிருக்கு. படிங்களா அந்த வசனம், 9:22.
தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் நம்முடைய மகிமையின் அசிரத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீரிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன?
பாருங்களேன், ரொம்ப கொடுமையான வார்த்தைகள் நம்ம சிந்திக்கிறது இல்ல. சில கோபாக்கினின் பாத்திரங்கள் மேல ரொம்ப இந்த உலகத்துல பொறுமையா இருக்கிறார். கடவுளுடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அவங்கவுங்க. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் மனமாறாத உள்ளங்கள், நாடகம் போடுற உள்ளங்கள், அவங்க மேல ரொம்ப நாள் அவர் பொறுமையா இருக்கிறார். ஏன் பொறுமையா இருக்கிறார்னா, அவங்க மேல கடவுள் காட்டக்கூடிய கோபாக்கினோண்டு அந்த சராசரமே பார்த்து மிரண்டு போகும். தேவதூதருங்க, மனிதர்கள் எல்லோரும் பார்த்து, பா அவங்க இன்னுமே நித்திய காலம் அவங்க உயிரோடு இருக்கிறது எதுக்காக அவங்க இருக்க போறாங்கன்னா, கடவுளுடைய கோபம் எவ்வளோ பெருதுன்றத காட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு ஜென்மம். நித்தியமா இருக்க போறாங்க. எதுக்கு? கோபாக்கினி அனுபவிச்சு 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 எல்லாரும் பார்த்து மிரண்டு போகும்படிக்கு அவங்களுடைய வாழ்வு இருக்க போகுது. எப்படி இருக்கும் யோசிச்சுக்காங்க? கோபாக்கினி புள்ளங்க அவங்க மேல ரொம்ப இப்ப பொறுமையா இருக்கிறார். அவங்க எவ்வளோ பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறார். என்ன பயங்கரம் போட்டிருக்கு பாருங்களேன். அந்த மாதிரி கடவுள் மேல கடவுள் கண்ணீர் வராதுங்க. கடவுள் கண்ணீர் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லவா, ஒருவேளை நம்மள கடவுள் நம்மளை போட்டு அப்படி தூக்கி தள்ளும் போது நரகத்துல, நம்ம சொந்த அப்பா அம்மாவே பரலோகத்துல இருந்தாலும் அவங்க கூட ஒரு கண்ணீர் வடிக்க மாட்டாங்க தெரியுமா? எல்லாம் அங்க மாறிப்போம், எல்லாம் அங்க மாறிப்போம். தூக்கி நரகத்துல ஐயோ அம்மா அம்மா அப்பான்னு வேதனைப்பட்டு அது தாங்க முடியாம கத்தும் போது நம்ம அப்பா அம்மா கண்ணில் கூட தண்ணி வராதான். அவங்க நம்ம படுற வேதனையை பார்த்து ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சித்தம் உண்டாவதாக, கடவுளுக்கே ஸ்தோத்திரம், அவருடைய நீதி திருப்தி ஆகட்டும்னு சொல்லி ஒரு கண்ணீரும் பரலோகத்துல கண்ணீர் இருக்காது இல்லைங்களா? ஒருத்தரும் பார்த்து நம்ம மேல கண்ணீரே வடைக்க மாட்டாங்க. அந்த வேதனை பாட்டு கடவுள் நம்ம கலப்படம் இல்லாத கோபாக்கின சர்வ வல்லமையுடைய பவர், அவர் எவ்வளவு பவர்ஃபுல். உலகத்தை படைச்சதுலாம் அவர் பவர் பெருசு இல்லைங்க, நரகத்துல தன்னுடைய கோபத்தை காமிச்சு தான் எவ்வளவு பவர்ஃபுல் காட்ட போறார். யோசிச்சு பாருங்களேன், ஜோடனை போட்டிருக்கு. கோபோனாவே பெருசு, உக்கிர கோபோனாவே பெருசு, உக்கிர கோபாக்கினையின் ஆக்ரோஷத்தின் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபாக்கினையின் ஆக்ரோஷம்னா, அந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகளா இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், நல்லாவே இருக்கும். அம்மா தவறலைக்காத வேதத்துல போட்டிருக்கே, நடக்காம போமா, நிச்சயமா நிறைவேற்றுவார் அவர். அதை நினைச்சா அவருடைய வசனத்துக்கு நடுங்கணுங்க நம்ம. அவருடைய நீதி அங்க திருப்தி ஆக போகுது. எல்லையற்ற தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மூலமா திருப்தி அடைய போகுது. எவ்வளவு பயங்கர யோசிச்சு பாருங்களேன். இந்த மது பாபிலோனுடைய மதுபானத்தை குடிக்கிறவர்களுக்கு தேவன் அந்த பானத்தை கொடுக்க போறார். கலப்படமே இல்லை, இறக்கம்ன்றதே இல்லை, தாங்க முடியுமான்றது இல்லை. ஐயோ வாதிக்கப்படுவார்கள், வாதிக்க இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய விவரத்தை பாருங்களேன், எப்படி வாதிக்கப்படுவார்கள். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே தலப்படம் இல்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் அக்கினி அக்கினியிலும் கந்தகத்திலும் வாதிக்கப்படுவான். என்ன பாருங்களேன், யாருடைய முன்பதாகவும் முன்பதாகவும் வருது பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியம், பைபிள் எங்கேயுமே வர்றதில்லை இப்படி. யார் இந்த மாதிரி வேதனையும் கஷ்டத்தையும் எங்க அனுபவிக்கிறதுனா, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பதாகவும். எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும், எப்படி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஒரு பெரிய ஆர்மி வாருக்கு போறாங்க ஒரு தேசத்துல. வாருக்கு போகும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க ஒரு போர்ல. செத்து போனவுடனே, இல்ல எப்படி நம்ம இவ்வளவு பேர் செத்துட்டாங்கன்னு கண்டுபிடிச்சு அதை பார்த்தாங்கன்னா, ஒரு மனுஷன் போய் காட்டி கொடுத்துட்டு இருக்கான், எதிரிக்கு போய் காட்டி கொடுத்துட்டு இருக்கான். அதனாலதான் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஆர்மியில செத்துட்டாங்க. அந்த மனுஷன் இவங்க கேங்ல இருந்திருக்கான். அந்த மனுஷன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அவனை நிக்க வைக்கிறாங்க. அந்த கமாண்டர் அந்த மனுஷனை எப்படி பாப்பாருன்னு நினைக்கிறீங்க? அந்த முழு ஆர்மியும் அந்த மனுஷனை நிக்க வச்சு எப்படி பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் என்ன சொல்றாரு? அவன் மேல இருக்கிற ஆத்திரம், அவன் மேல இருக்கிற கோபம், எத்தனை கண்கள் அவனை பார்க்கும். அம்மா அவன் கண்ணு நிமிந்து பார்க்க முடியுமா அவங்கள? ஐயோ அவனுக்கு இருக்கிற டார்ச்சரா இருக்கும். ஒரு ஒரு பார்வையும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, நம்ம ரொம்ப நேசிச்சவங்க, நம்ம வீட்டிலேயே நம்ம நேசிச்சவங்க, மனைவியோ புருஷனையோ, நம்ம சபையை எடுத்துக்கோ. நம்ம சபை ரொம்ப நம்பி இருக்கிற நம்ம சபைக்கு, நம்ம நம்பி சபையில இருக்கிறோம், திடீர்னு மகாபெரிய தப்ப நம்ம செஞ்சிட்டோம். செஞ்சு அதை வீடியோல பெருசா போடுறாங்க. நம்ம பண்ண தப்ப, நம்ம செஞ்ச தப்ப எல்லாம் பார்த்துட்டு சபை எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. எப்படி இருப்போம், எப்படி இருக்கோம் நமக்கு? எல்லா பரிசுத்தவான்கள் நம்மள பாக்குறாங்க, எப்படி இருக்கும் நமக்கு? ரொம்ப டார்ச்சரா இருக்காது? ரொம்ப ரொம்ப டார்ச்சரா இருக்கும், ரொம்ப கொடுமையா இருக்கும். இங்க பாருங்களேன், நரகத்துல மகா சீரழிந்த பாவியாக நான் அந்த வேதனையும் சாபத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கும் போது பெரிய டார்ச்சர் என்ன தெரியுமா? என்ன சுத்தி யார் என்ன கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க? பரிசுத்த தேவ தூதர்களும் ஆட்டுக்குட்டியானவரும் என்ன பாக்குறாங்க. ஊடுருவி பார்க்கக்கூடிய பரிசுத்த தேவன் பாவத்துல பாவத்துல குழம்பி நிறைஞ்சிருக்கிற மனுஷனாக பாடுபடுறது அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய அசிங்கத்தை அவலத்தை எல்லாம் பாக்குறாங்க. அது எவ்வளவு மோசம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க என்ன ஒரு ஊடுருவி இதயத்தெல்லாம் பாக்குறவர், எல்லா பரிசுத்த கண்கள் அதை பார்க்குது. ஐயோ அகோரம், அருவறுப்போடு கோபத்தோடு உனக்காக போய் சத்தத்தை சிந்திட்டு வந்தனேன்னு அவர் இப்போ நிக்கி அங்க பாக்குறார். உனக்கு எவ்வளவு அன்பு செஞ்சு உன்னை பண்ணேன்னு அவர் பாக்குறார். அது ரொம்ப பெரிய டார்ச்சர், ரொம்ப பெரிய டார்ச்சர். யோசிச்சு பாருங்களேன், சிருஷ்டிகர் சர்வத்தையும் உண்டாக்குன பரிசுத்த தேவன், அவரு எல்லையற்ற தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் போய் அருவறுப்போடு மிகுந்த வெக்கத்தோடு என்ன பாக்குறார், பான்னு பாக்குறார். அது ரொம்ப டார்ச்சருக்கு இருக்காது? யோசிச்சு பாருங்களேன். அதான் அவர்களுடைய பரிசுத்தோடு இரவும் பகலும் வாதிக்கப்படுவான். ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே வேதம் நமக்கு சொல்லுது. ரொம்ப பயங்கரம், ரொம்ப வெக்கம், ரொம்ப கேவலமான ஒரு காரியம் அது. இன்னும் என்ன பாக்குறோம், இந்த அதனோட விவரத்தை தொடர்ந்து படிங்களா?
பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான்.
தொடர்ந்து படி.
அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
இரவும் பகலும் ரெஸ்ட் இல்ல, சதா காலம் இதுக்கு முடிவில்ல. யாருக்கு திருப்பியும் வருது பாருங்களேன், அந்த முத்திரைய வாங்கிட்டீன்னா போச்சு, உனக்கு தான் வரப்போகுதுன்னு வர மாதிரி நித்திய கோபாக்கியம். இந்த வார்த்தைகளை விவரிக்கிற சர்வ வல்லமை உள்ள உக்கிரமான தேவனுடைய கோபாக்கியனை வந்து ஒரு செகண்ட் அனுபவிக்கிறதே கொடுமைனா கொடுமை. யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் அது வந்துருச்சுனாவே நமக்கு சில நேரத்துக்கு ஒரு செகண்ட் சில ஊசி வாங்குறதோ ரொம்ப வேதனையா இருக்கு. இத வந்து நித்தியமா அனுபவிக்கணும், இத வந்து ரெஸ்ட் இல்லாம அனுபவிக்கணும் இந்த வேதனைய, இந்த கஷ்டத்தை. அதாங்க நரகம், ரெஸ்டே இல்ல. அம்மா ஏதாவது ஒரு நம்பிக்கை முடிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் தாங்கிக்கலாம். இது முடியவே போறது இல்லைன்றது என்ன ஒரு ஆச்சரியத்தை அந்த ஆத்மா மேல ஏற்படுத்தும். நீங்க சிந்திச்சு பாக்கணும், என்ன ஏற்படுத்தும், இது முடியவே போறது இல்ல, எனக்கு ரெஸ்டோ இல்ல, கேப் இல்ல, இந்த தாங்க முடியாத வேதனை இரவும் பகலும் என் மேல உழுவ போகுதுன்ற அது அந்த நினைப்பு, அந்த உணர்வு வந்து அந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் சிந்திச்சு பாருங்களேன். ரொம்ப பயங்கரங்க, ரொம்ப பயங்கரம். வார்த்தையினால விவரிக்கவே முடியாது அந்த ஆத்மாவுடைய பயங்கரம். ஒரு வசனம் படிப்போம், Mark 9:44. இதெல்லாம் பாருங்களேன், சேர்த்துட்டே போறதுதான் வேதம்.
அங்கே
புழு சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். அக்னி அவியாமலும் இருக்கும், புழு சாகாமல். அப்படின்னா பலவிதமான புழுக்கள் இருக்கும்னு சொல்றாங்க, அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. இருக்கலாம், ஒருவேளை பலவிதமான டார்ச்சர் பண்ற புழுக்கள் இருக்கலாம். ஆனா இன்னொரு விதத்துல ஒரு மனுஷன் சொன்னது ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு மனுஷன் என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு இந்த உலகத்திலேயே நரகத்தின் அக்கினி அந்த பொறி வந்து இந்த உலகத்திலேயே ஆரம்பிச்சிருது, இந்த உலகத்திலேயே அந்த பொறி ஆரம்பிச்சிருது. அதுவே இந்த உலகத்துல அவனுக்கு புழுவா அவனை பிடிச்சி சாப்பிடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இயற்கையாவே பல உணர்வுகள் ஏற்படுது, பேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, விருப்பு வெறுப்புகள் இல்லைங்களா, மனசுல எவ்வளோ இது இருக்குது. அது வந்து ரொம்ப சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா. உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் எடுத்துக்குவோம், கோபம்ன்ற பேஷன் ரொம்ப அவனுக்கு இருக்குது, அந்த உணர்வு கோபம்ன்றது ரொம்ப இருக்கு. அது ரொம்ப சில நேரங்களில் ரொம்ப பயங்கரமா இருக்குது. பயங்கரமா அத சடனா கோபம், பயங்கரமான வார்த்தைகள் செயல்ல கூட போயிருது இல்லைங்களா, அடி தடின்ற மாதிரி கோபம் உணர்வு போயிடுது. இன்னும் சில மனிதர்களுக்கு இங்கேயே அது எவ்வளவு டார்ச்சர் அவங்களை பண்ணுது தெரியுங்களா, கோபம் அந்த மனுஷர்களை தான் டார்ச்சர் பண்றது. ரொம்ப இங்கேயே புழு இருக்கிற மாதிரி, புழு சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு வேதனை, அது ரொம்ப அவங்களை டார்ச்சர் பண்ணுது. இன்னொன்னு எடுத்துக்குவோம், பொருளாசை எடுத்து பொறாமை எடுத்துக்குவோம். பொறாமை எடுத்துக்கிட்டா யாருக்குமே முகத்துல பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்கும், யாருக்குமே தெரியாத ரகசியமான வழி அவங்களுக்கு எடுக்கும். மத்தவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா, மத்தவங்களுக்கு தங்களுக்கு இல்லாதது மத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாத ரகசியத்துல தங்களுக்கு ரொம்ப வேதனை, மத்தவங்களுக்கு இருக்குதேன்ற வேதனை, முகத்துல பாக்கிட்டு சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க. அது பொறாமைன்றது. சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், பார்க்க அசைக்க முடியாது மத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது என்கிட்ட இல்லாதது ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது அந்த ஒரு புழு மாதிரி அவங்கள சாப்பிட ஆரம்பிக்குது. பொருளாசையை எடுத்துக்குவோம், அதே மாதிரி இச்சை எடுத்துக்குவோம், மாம்ச இச்சைகள் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் என்ன பண்ணுது, அவங்களை டார்ச்சர் பண்ணி விட்டுருது. ஐயோ ஐயோன்னு அவங்கள நிம்மதி இல்லாம அவங்கள பண்ணி விட்டுருது. யோசிச்சு பாருங்களேன், இது வந்து இந்த உலகத்துல என்ன ஆகுதுன்னா, அது அது முழுமையா வந்துடுறது இல்ல, அது என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது இந்த உலகத்துல. இந்த உலகத்துல அநேக விதங்கள்ல யோசிச்சு பாருங்களேன், அது கண்ட்ரோலே இல்லாம போச்சுன்னா இந்த உலகமே அவங்களுக்கு நரகமா போயிரு. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இருக்கிற கோபம் தனிய முடியாம கோபத்திலேயே நான் பொங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், ஆட்டு கீட்டு எல்லாம் உடைஞ்சு சீக்கிரம் போயிருவேன் இல்லைங்களா, கோபத்தில் இல்ல இச்சையிலேயே நான் பொங்கி வளர்ற பொங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோமே, அவ்வளவுதான் இருக்க முடியும், நரகமாயிரும் வாழ்க்கை, நரகமாயிரும். அந்த மாதிரி அந்த புழுக்கள்னும் போது யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் அப்படி ஆகாதபடிக்கு, அது தனிந்து போகும்படிக்கு நிறைய சாதனங்கள் இருக்கு. நிறைய சாதனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதை குறித்து கோவப்படுறோமோ, எதை குறித்து இச்சையா இருக்கிறோமோ, அந்த காரியம் நம்ம மனசுல எப்பவும் இராதபடிக்கு கொஞ்ச நேரம் போயிருது. நமக்கு மற்ற வேலை காரியங்கள் இருக்கு, நம்ம மைண்ட் டைவெர்ட் ஆகிற மாதிரி மற்ற காரியங்களை செய்ய போயிடுறோம், நமக்கு லீஜர் ஃப்ரீ இல்லை. அப்படியெல்லாம் இந்த உலகத்துல நிறைய சாதனங்கள் இருக்கு. நம்ம தூங்குறோம் வேற இல்லைங்களா, தூங்கும் போது நம்ம என்ன பொங்கிக்கிட்டா இருக்கிறது இல்லை, தூங்கிடுறோம் இதெல்லாம் இல்லாம. அதனால இந்த உலகத்துல என்ன ஆகுதுன்னா, அது பொங்கி வராம சமாதானமா ஓரளவுக்கு காமா கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால ஒழுங்கா இருக்குது. ஆனா இதெல்லாம் இல்லைன்னு எடுத்துக்கங்களா, தூக்கம் இல்லை, தூக்கமே இல்லை, நமக்கு வேற வேலையே இல்லை, எப்பப்பாரு கோபத்தில் தான் இருக்கணும், எப்பப்பாரு இச்சையில தான் நம்ம இருக்கணும்னு இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலேயே பெரிய நரகம் ஆயிடும், நரகம் பயங்கரமாயிடும். வேற ஏதோ அந்த உணர்ச்சிகள் நம்மளையே பயங்கரமா நிலைமை கொண்டு போயிடும். ஆனா நரகத்துல யோசிச்சு பாருங்க, இந்த உணர்வுகள்லாம் இங்க குழந்தை மாதிரி இருக்கிற இந்த கோப உணர்வு, இச்ச உணர்வு, இதெல்லாம் நரகத்துல என்ன ஆகும், ராட்சச மாதிரி உருவெடுத்து பயங்கரமா வாதிக்க ஆரம்பிச்சிடும், பயங்கரமா வாதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்க வந்து தூக்கம் இல்லை, வேற வேலை இல்லை, வேற நம்ம மனச திசை திருப்பும் படிக்க ஒண்ணுமே இல்லை. இங்க பயங்கர பரிசுத்தப்படுத்தாத ஒரு இருதயம் அந்த கோபத்துல நான் வளர்ந்துருக்கிறேன்னு வையுங்களேன், நரகத்துல பயங்கர பிசாசா நான் மாறிடுவேன், பயங்கர. ஏன்னா எவ்வளவுதான் காமா இருந்தாலும் மனுஷன், அவனுக்கு வலின்னு வந்துச்சுன்னா எவ்வளவு சாந்தமா இருக்கிறவங்களும் அதை பொங்கி எழும்புவாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஆக்ரோஷம் அடைஞ்சிருவாங்க. நரகத்துல இருக்கிற வலிக்கு ஆல்ரெடி இங்க ஏற்பட்ட இந்த புழு, இந்த கோபம் வந்து நம்மளை பிசாசா மாத்தி, நம்மள நம்மளே சபிச்சுக்கிட்டு, மத்தவங்கள சபிச்சு, கடவுளை சபிச்சு, பயங்கரம் வெறி பிடிச்ச நாய் மிருகம் மாதிரி நரகத்துல துடிக்க வைக்கும் இதே உணர்வுகள். ஒரு இச்சை பிடிச்சவன் எடுத்துக்குவோமே, அவனுக்கு இச்சை வந்து பயங்கர மிருக ராட்சச மாதிரி உணர்வு நரகத்துல வந்துட்டு இருக்கும். ஆனா அது திருப்தி செய்யறதுக்கு அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, திருப்தி செய்யாத இடம். ஆனா எல்லாம் இந்த உணர்வுல எதெல்லாம் வளர்த்துக்கிட்டானோ இந்த உலகத்துல, உதாரணத்துக்கு கறி சாப்பிடுற ஆசை, ஓ உங்களுக்கு மட்டன் பிடிக்காதா, சில பேருக்கு கபாப் சாப்பிடுற ஆசை இருந்துச்சுன்னா நரக பரலோகத்துல இந்த நரகத்துல கபாப் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், கிடைக்கவே கிடைக்காது, ஒரு டிராப் தண்ணி கூட கிடைக்காது, ஆனா ஆசை ரொம்ப இருக்கும். அந்த நிலைமை உன்னால யோசிச்சு பார்க்க முடியுமா, காஃபி சில பேருக்கு இருக்கவே முடியாது காஃபி இல்லனா, நரகத்துல ஆசை இருக்கும் சாதனம் இருக்காது, அந்த ஆசைகள் எல்லாம் இருக்கும், வேசித்தனம் ஆசைகள் நிறைய இருக்கும், அதுக்கு எந்த சாதனையும் இருக்காது. எப்படி இருக்கும் அந்த உருவம் யோசிச்சு பாருங்க, பேய் மாதிரி மாறி பயங்கர ஒரு வெறி பிடிச்ச இது புலி மாதிரி கர்ஜிக்கிற புலி மாதிரி வேதனைப்பட்டுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் வச்சுக்கிட்டே தான் புழுக்கள் மாதிரி உடம்புல பொருளாசையும் அந்த ஆசையும் கோப ஆசையும் பேய் மாதிரி மாறிடுவாங்க. புரியுதுங்களா? அதுதாங்க நரகத்தின் பயங்கரம். இங்க இருக்கிற புழுக்கள் அங்க கடிக்கணும் ஒரு விதத்துல, இங்க இருக்கிற புழுக்களே பரிசுத்தப்படுத்தப்படாத இருதயம் அங்க போகும்போது அங்க ரொம்ப கொடுமை அனுபவிக்கும், ரொம்ப கொடுமை அனுபவிக்கும். இந்த குணங்கள்லாம் சும்மா விடாது. இங்க வளர்த்துக்கிற குணங்கள் இங்க இருக்கிறது அங்க பயங்கரமான என்லார்ஜ் ஆகும். இங்க உணர்ச்சிகள் பயங்கரமா இருக்கும். இன்னும் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், இன்னும் அதை யோசிச்சு பாருங்களேன். அந்த ஐஸ்வர்யவான் பார்க்கிற மாதிரி பரலோகத்தை இவனால பார்க்க முடியுது. பார்க்க முடிஞ்சு தாங்கள் என்னத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு பெரிய பரலோகத்தை தாங்கள் அற்ப பாவத்துக்கு போய் இழந்துட்டாங்களேன்ற பொறாம வந்து அவங்களை வேதனைப்படுத்தும். ஐயோ இவ்வளவு பெரிய வேதனையை மிஸ் பண்ணிட்டோமே, அவ்வளவு பேரின்பத்தை நித்தியத்தை சுதந்திரத்தை நம்ம மிஸ் பண்ணி இங்க வேதனை படுறோமே, பெரிய டார்ச்சரா அவங்களுக்கு இருக்கும், ரொம்ப டார்ச்சரா இருக்கும். இவ்வளவு பெரிய நரகத்தை நம்ம விட்டுட்டோமே யோசிச்சு பாருங்க. ஐயோ இதனோட பயங்கரங்கள் நம்ம சொல்ல முடியாதுங்க. சதா காலங்களும் வெந்து வெந்து வேகிற ஒரு பயங்கரம் அக்கினி, அவியாத அவியாத அக்கினின்றது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை தெரியுமா. இந்த உலகத்துல இருக்கிற அக்கினியெல்லாம் அவிஞ்சு போற அக்கினி தான் அவியாத அக்கினி. இந்த கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், அதுவும் அவிஞ்சு போற அவியாத அக்கினா அதோட ஹாட்னஸ் அதனோட சூடு ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அவியாத கடவுளுடைய கோபாக்கினேன் ஆழம் பாருங்களேன். ஒவ்வொரு நடம்பு நாடியும் அக்கினால வேகுதுன்னா ரொம்ப வேதனையா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். நம்ம உலகத்துல எந்த உதாரணம் கொடுக்கறது? எங்க வீட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கேஸ் கடை வச்சிருந்தாங்க. கேஸ் கடை வச்சு ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ் எங்கேயோ உள்ள போய் பத்தி கேஸ் கடை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கேஸ் வெடிச்சு அந்த மனைவி ரெண்டு பிள்ளைங்க எல்லாரும் தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா. தேர்ட் டிகிரின்னா ஒன்னும் மிஞ்சில சதெல்லாம் அங்க இங்க பொறுக்கிட்டு போனோம். அந்த மாதிரி பத்தி போய் எரிஞ்சு ஐசியூல இருந்தாங்க. ஐயோ அவங்களுடைய துடிப்பு வேதனை துடிச்சு 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 ஒரு வாரமோ என்னவோ இருந்தாங்க, துடிச்சு 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 இறந்து போனாங்க. அவங்க துடிக்கிறத பார்த்த அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மாசத்துக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாங்க. இது உண்மையா நடந்த கதை. அவங்க துடிக்கிறத பார்த்தே பார்த்து ஹார்ட் அட்டாக், என் புள்ள என் மனைவி இப்படி துடிக்கிறாங்களேன்னு பார்த்து பார்த்து நொந்து போய் ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மனுஷன் செத்து போனேன். இந்த உலகத்திலேயே இந்த அக்கினி அப்படி இருந்துச்சுன்னா நரக அக்கினி அவியாத அக்கினி என்னங்க சொல்றது, என்னங்க நரகம்? கடவுளை பாதனோட பயங்கரம் எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்களேன். அதாங்க நரகம். அது மாத்திரம் இல்லாம இருளான இடம்னு வேற போட்டிருக்கு. இவ்வளோ நடக்குது, இவ்வளவு புழுக்கள் இருக்குது, என் கையெல்லாம் எரியுது, கைய பாக்குறேன் கைய பார்க்க முடியல, என்னென்னவோ நடக்குது, பிசாசுங்க சுத்தி இருக்குது, பேய்ங்க சுத்தி இருக்குது, என்னென்னவோ நடக்கிற இடத்துல ஒண்ணுமே பார்க்க முடியாத ஒரு நிலை இருள், த பிளாக்னஸ் ஆஃப் த டார்க்னஸ் போட்டிருக்கு. ஒரு சின்ன வெளிச்சம் கூட பார்க்க முடியாது, ஒரு ஷேடு கூட பார்க்க முடியாது. அந்த இருள் தாங்க நரகம். அதனோட பயங்கரத்தை இன்னும் எவ்வளவு சொல்றது, ரொம்ப பயங்கரமா சொல்லிட்டு போலாம். மனசாட்சியின் கொடுமையை நம்ம ஏன் கேட்கணும்? மனசாட்சியின் கொடுமை இந்த உலகத்திலேயே மனசாட்சியினுடைய வாறு ரொம்ப பயங்கரம். சில பேர் மனசாட்சி வாங்க அடிக்கிற அடி இருக்கே ரொம்ப கொடுமை. யூதாஸ் எங்க செத்து போனான், எதுக்காக செத்து போன? யாராவது அவனை தூக்கா போட்டு அங்க பிடிச்சிட்டு போய் இல்ல, மனசாட்சி தான் அவனை கொடுமைப்படுத்திருச்சு. மனசாட்சிக்கு பெரிய பவர் இருக்குது. இந்த உலகத்திலேயே பாக்குறோம் ரொம்ப ஆட்டிடுது மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க. அங்க இடி மாதிரி அதனோட சத்தம் கேட்குமே, இடி மாதிரி சத்தம் கேட்கும். இங்கதான் மனசாட்சி ஒரு ஒரு நேரத்துலதான் பேசுது, ரெகுலரா பேசுறது இல்ல. அந்த மனசாட்சியை அடைக்கணும்னு என்ன பண்றோம் மனுஷருங்க? சில நேரங்களில் வேற வேலைக்கு ஓடிடுறோம், சில நேரங்களில் டிவி ஆன் பண்ணிடுறோம், அது தொடர்ந்து பேசாதபடி அது வாயை அடைச்சிடும். அங்க ஏதாவது பண்ண முடியுமா? அந்த மனசாட்சியின் சத்தத்தை நிறுத்த முடியுமா? ராட்சச மாதிரி எந்திரிச்சு இடி இடிக்கிற மாதிரி சத்தத்தை பேசும், அது என்ன சொல்லும்? இங்கேயாவது நம்ம என்ன செஞ்சிடறோம்? அது வாயை அடைச்சிடறோம். ஐயோ நான் ஆமா மோசம் தானே, இன்னுமே நான் மாறி ஒழுங்கா இருக்க போறேன் அப்படின்னா பேசாம இருக்குது இல்லையா? இன்னுமே இந்த பாவத்தையே நான் செய்ய மாட்டேன், இன்னுமே நான் ஆண்டவருக்கு பக்தியா இருந்துக்குவேன்னு ஒன்னு கொஞ்சம் கம்முனா இருக்குது. ஒருவேளை திருந்துவானான்னு இருக்கு. அங்க திருந்துறதுக்கு வழி இருக்கா? அது வாயை அடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அது நம்மள டார்ச்சர், பாவ குற்ற உணர்வு டார்ச்சர்னா என்ன தெரியுமா? அது நம்மள டார்ச்சர் பண்ணோம் பாருங்க அங்க. ஐயோ அதனோட சொல்லவே முடியாது, அதனோட டார்ச்சர் மறக்க முடியாது. அது கிட்ட இருந்து ஒரு நிமிஷம் எஸ்கேப் ஆக முடியாது. அதுக்கு முழு தேவன் இப்போ ஓரளவுக்கு மனசாட்சி இருள்லதான் இருக்கு. தேவனை பத்தி முழுசா தெரியல, பாவத்தை பத்தி தெரியல, அங்க முழுசா தெரியும். எப்பேற்பட்ட தேவனுக்கு விரோதமா நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பெரிய பரலோகத்தை நம்ம இழந்து போனோம் உலகத்துக்காக, எவ்வளவு பெரிய நரகத்துல நம்மளை அமிழ்த்திக்கிட்டோம், எத்தனை சர்மன்ஸ நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனை சத்தியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனை வாட்டி ஆண்டவர் வாவான்னு நம்மளை அழைத்தார், அதெல்லாம் ஞாபகப்படுத்தும் நம்மளுக்கு. நிறைய டைம் இருக்கும் அங்க, நிறைய டைம் இருக்கும். ஒரு செர்மன் சீடி இங்க வேண்டா கேட்காம இருக்கலாம், அங்க ஓட்டம் செர்மன் சீடி. எத்தனை தடவை ஒண்ணு கூப்பிட்டேன், எத்தனை தடவை மெமரி ரொம்ப பிரைட்டா இருக்கும் அங்க, மெமரி ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஒரு சர்மனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அங்க, இந்த சர்மன் ரொம்ப கிளியரா ஞாபகம் இருக்கும், இந்த சர்மனை மறக்கவே மாட்டேங்க. நான் ஏதோ அவர் சொல்றாருன்னு தலை கீழே போட்டுனே ஏதோ ஒண்ணு முடியிட்டோன்னு உட்காந்துகிட்டு இருந்தேன், ஆனா இதுதான் இருக்கும்னு தெரியாம போச்சே. இந்த சாமன் ரொம்ப நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. இந்த நரகத்துல இந்த மனசாட்சியின் கொடுமை ரொம்ப பயங்கரங்க. அதெல்லாம் இதெல்லாம் எத்தனை தடவை ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண, எத்தனை சுவிசேஷம் சாமன்ஸ் மிஸ் பண்ணி, எப்படி பாவமா வாழ்ந்தேன், அதெல்லாம் மல மாதிரி குற்ற உணர்வு மாதிரி வந்து நசுக்கி நம்மள டார்ச்சர் பண்ணுவங்க. நரகம் ரொம்ப டார்ச்சர் பண்ணும். ஐயோ எத்தனை பச்சாதாபம், எத்தனை வருத்தம், என்ன பட்டு என்ன பிரயோஜனம் அங்க. ஒரு தேல் மாதிரி, பெரிய தேல் நெஞ்சில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மள கொட்டிக்கிட்டே இருக்கும். அதாங்க நரகம், அதான் நரகம், பயங்கரம் பாருங்களேன். தொடர்ந்து இதுல பார்க்கும்போது அதுக்கு முடிவில்லாத ஒரு இரவும் பகலும் அப்படின்னு தானே வருது அந்த வசனம் படிங்க. 11
அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
பாருங்களா, இரவும் பகலும் முடிவில்ல, இரவும் பகலும். கடவுள் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறாரோ, நம்முடைய ஆத்மா எத்தனை நாள் உயிரோடு இருக்க போதோ, அந்த கசப்பான பாத்திரத்தை நம்ம குடிச்சே ஆகணும். எவ்வளவு பயங்கரமான வழி, முடியுமா முடியுமான்னு ஏங்கினாலும் முடியாது. இதெல்லாம் கடவுள் ஏன் பிளான் பண்ணி இருக்கிறாருன்னா, அதை அனுபவிக்கிற ஆத்மாவுக்கு முடிவில்லைன்னு தெரிஞ்சு, இதுக்கு ரெஸ்ட் இல்லன்னு தெரிஞ்சு, அந்த மைண்டுக்கு ஏற்படுற டார்ச்சர் வந்து யோசிச்சு பாருங்களேன். அதனால நம்ம சிந்திச்சு கூட அதனோட டார்ச்சர், தாங்க முடியாத வேதனை அதை அனுபவிக்கணும்னு தான் இப்படி பண்ணிருக்கிற. தாங்க முடியாத வேதனை அதை அனுபவிக்கணும். சதா காலம்ல ஒரு ரெஸ்ட் இல்ல, குறைப்படுத்த போறது இல்ல. அதை நினைச்சு, அந்த இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது தனக்கு எந்த பொறுமையும் அதுக்கு இருக்காது. இன்னுமே இன்னுமே பொறுமை இருக்க முடியுமா அந்த ஆத்மாக்கு? அதோட பொறுமை, நம்பிக்கை எல்லாத்தையும் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி அந்த தண்டனை இருக்கும். இன்னுமே தன்னுடைய சுய சொரூபம்னுவாங்க, அது பேயா இருந்து அந்த பேய் மாதிரி நடந்துக்கிற மாதிரி அந்த ஆத்மா மாறிடுது. எல்லா நம்பிக்கையும் போய், ஒருவேளை உங்களுக்கு அதிகப்படுத்துறதா இருந்துச்சுன்னா அந்த வசனம் பாருங்களேன் எப்படி போட்டிருக்கு, இரவும் பகலும். இதை நம்ம தவிர்க்க முடியுமா? தேவனுடைய வசனத்துல தெளிவா போட்டிருக்கு இல்லையா, இரவும் பகலும், இரவும் பகலும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், நரகம் நம்ம கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம், நரகம் சீரியஸ் இல்லன்னு நினைச்சா பைபிளே நம்ம தூக்கி போட்டுருணுங்க. பைபிள் சொல்றதே பொய்யணும். ஏன் நரகம் இல்லன்னா, ஏங்க தேவகுமாரன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு சிலுவையில அவர் அறையணும்? ஏன் அறையணும்? பரலோகமே ஒரு பாவி மனம் திரும்புறதுனால பரலோகமே சந்தோஷப்படுதுன்னா, ஏங்க பரலோகத்துக்கே அவளுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படணும்? எவ்வளவு பெரிய நரகத்திலிருந்து அவன் தப்பிச்சான்னு பரலோகம் உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுதுங்க. அதனாலதான் பரலோகம் சந்தோஷப்படுது. பக்திமான்கள்லாம் மிகுந்த வேதனைப்பட்டிருக்காங்க. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய பயங்கரம் நரகம்னு அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுதா நரகத்தின் பயங்கரம்? ரொம்ப பெரிய பயங்கரம். ஏன் நரகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அப்படின்னா, பைபிள் கொடுக்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா? தண்டனை கொடுக்கறதுக்கு. அது ஒரு தண்டனை. எதுக்கு தண்டனை? எல்லையற்ற தேவனுக்கு, பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக செய்யற பாவங்களுக்கு தண்டனை, பாவங்களுக்கு தண்டனை. ஏன் நரகம் நமக்கு உண்மையா தெரிய மாட்டேங்குது, ஏன் அது ரியலா தெரிய மாட்டேங்குதுன்னா, கடவுள் எவ்வளவு பரிசுத்தர் நமக்கு தெரியல, பாவம் எவ்வளவு பயங்கரம்னு நமக்கு தெரியல. இது ரெண்டும் தெரியாதனாலதான் நரக தண்டனை நம்ப கூட முடிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இருக்குமா? கடவுள் எவ்வளவு பரிசுத்தர்! பரலோகத்தில இருந்து நம்ம பார்த்திருக்கோம் அந்த காட்சி. அவருடைய எவ்வளோ குணங்கள் அவருக்கு இருந்தாலும் பரலோகத்தில் அவர் எதை பத்தி துதிக்கிறாங்க, அந்த தேவ தூதன் தன்னுடைய காலை முடிக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிக்கிறாங்க. அப்பேற்பட்ட மகிமையின் ராஜா முகத்துல சாணி அசிங்கத்தை எடுத்து அடிக்கிற மாத்தாங்க. பாவம் பரலோகமே எந்திரிச்சு கொந்தளிக்காது அதுக்கு விரோதமா. அவரை போட்டு அவர் சிங்காசனத்துல இருந்து காலில் உதச்சு நான் உட்கார்ந்த என் இஷ்டத்தின்படி தான் செய்வேன், கற்பனைக்கு நான் கீழ்படிய மாட்டேன் சொல்றதுதான் பாவம். அதை விடவே மாட்டார் அவர், அதுக்கு தண்டனை கொடுக்காம விடவே மாட்டார். இல்லைன்னா அவரு பரிசுத்தரே இல்ல, நீதி உள்ளவரே இல்லை, அவரு தண்டிப்பாரு, அவர் இப்படித்தான் தண்டிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படித்தான் தண்டிப்பேன், அதான் நரகம் பாக்குறோம். பயங்கரம், பாவத்தின் விளைவு வந்து பயங்கரமான நரகம். அதனோட வித்து நமக்கு பார்க்க போனா இந்த உலகத்திலேயே நம்ம ஆத்மால இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த நரகத்தின் பொறி வந்து இங்கேயே ஆரம்பிச்சிருது. சில பாவங்கள்னால சில உணர்வுகள்னால ஏற்பட்டிருது. தேவகுமாரன் அதுக்காகத்தான் சுவிசேஷம் என்ன சொல்லுது, அந்த பொறிக்களை இந்த உலகத்திலேயே நம்மள கழுவுறது தாங்க சுவிசேஷம். அந்த பாவமான பரிசுத்தம் இல்லாத உணர்ச்சிகள் உணர்வுகளை நம்மள சுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போறது தான் சுவிசேஷம், அதான் சுவிசேஷம். ஒருவேளை நரகத்துக்கு போகிறவர்களா இருக்கும் போது ஒரு போதகர் சொல்லியிருக்காரு, ஐயோ நரகத்துக்கு போற வழிங்கள் மனுஷங்க காலில் கூட உழுது கெஞ்சி கேட்டுக்கலாம், நீங்க காலில் கூட போயிடாதீங்க, இந்த இடத்துக்கா நீங்க போகணும், போகவே போகாதீங்கன்னு காலையாவது உழுந்து கேட்டுக்கல. நரகத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி நரகத்துக்கு பயப்படாத எல்லோருமே நரகத்துலதான் இருக்காங்க, நரகத்துலதான் இருக்காங்க. சரி, நம்ம முடிக்கிற இதுக்கு வருவோம். தேவகுமாரன் அனாவசியமா அவருடைய பாடுகள் அனாவசியமா படல, கெச்சமேல அவர் பட்ட பாடுகள் எல்லாம் சும்மா ஒரு டிராமா இல்ல, அவருடைய வேதனை எல்லாம் டிராமா இல்ல. இந்த நரகத்துல இருந்து மனிதர்களை காப்பாத்தணும்னு தான் அவர் பட்டிருக்கிறார். அதனால இன்னும் இயேசு கிட்ட ஆண்டவர்கிட்ட வராதவர்களுக்கு ஒரே செய்தி என்ன, இந்த நரகத்துக்கா நீங்க போகணும், யோசிச்சு பாருங்க. இந்த பாபிலோன் உங்களை ஏமாத்தி அழிக்கத்தான் செய்யும், இந்த நரகத்துக்கா போகணும். இந்த தேவ கோபாக்கின பாத்திரம் பயங்கரமா அழிச்சிடும். இந்த பாத்திரத்தை தான் இயேசு நம்மளுக்காக குடிச்சிருக்கிறார். பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. என்ன என்னத்தை அவர் குடிச்சாரு, நமக்கு மேற வேண்டிய தண்டனை அவர் குடிச்சிருக்கிறார். அவரை நம்பி அவரை அண்டி அவர் பின்னாடி அவர் சொல்ற பேச்சின்படி கேட்க வராம நான் இன்னும் எதிர்த்துக்கிட்டு நிப்பேன்னா நம்ம நரகத்துல போடாம என்ன பண்றது, இந்த நரகத்துக்கா போகணும். அதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதைப்படணும், அதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதைப்படணும். கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு நான் என்ன திட்டிக்கிட்டேங்க, ரொம்ப என்ன திட்டிக்கிட்டேன், நம்மள நரகத்துல தூக்கி போடணும் எதுக்கு தெரியுமா, நம்ம பாவங்களுக்காக இல்ல, நம்மள சுத்தி நரகத்துக்கு போற மக்கள் இருக்கிறத குறித்து கொஞ்சம் கூட உணர்வில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றோமே அதுக்கே நம்மள நரகத்துல தூக்கி போடணும். நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க, நம்ம யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு உணர்வில்லாம நம்ம வாழ்றோம், தேவ வசனத்தை நம்புறோம் நம்ம சொல்றோம். உண்மையாவா தேவ வசனத்தை நம்ம நம்புறோம், இந்த நரகம்னு சொல்லுது அதை நம்புறோமா, நம்ம அதை நம்புகிறவர்களா, நம்ம நம்புகிறவர்களா இருந்தா நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க சொந்தக்காரர் அவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கா, அது நம்பணும்னா நம்ம சும்மா இருக்கிறவர்களா இருப்போமா, யோசிச்சு பாருங்களேன். நம்ம இருக்க முடியாதுங்க அப்படி. அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, ஆனா அதை குறித்து ஒரு பாரமோ இல்ல, எனக்கு ஒரு ஜபமோ இல்ல, ஒரு வேதனையோட அவங்க கிட்ட நான் பேசக்கூட நான் உயர மாட்டேன் அப்படின்னா என்னத்தை நம்ம நம்புறோம். பாவிகளுக்காக பார்த்து எருசலேம பார்த்து கண்ணீர் விட்ட இயேசு, பாவிகளுக்காக வேதனைப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்த இயேசு, அவரை நான் நம்புறேன், அவருடைய ஆவி எனக்குள்ள குடியிருக்கிறதுன்னு நான் சொல்லிட்டு எவ்வளவு தைரியமா அதெல்லாம் சொல்லிடுறோம். ஆனா பாவிகளை குறித்து ஒரு பாரம் ஒரு ஆத்ம பாரம் நமக்கு இல்லை, அது குறித்து நம்ம ரொம்ப வெக்கப்படணும். எங்க கிறிஸ்தவ அன்பு நம்ம காமிக்கிறோம்னா மனிதாபிமானம் நமக்கு இல்ல. அப்படித்தாங்க, நான் என்ன திட்டிக்கிட்டேன், மனிதாபிமானம் எனக்கு இல்ல. நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டா கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, அதனால எப்படி அது போட்டோம் அப்படின்னா நம்ம விடுறது. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஆத்ம பாரம் இருக்க வேணாம். அவங்களை குறித்து எவ்வளவோ பாரத்தோடு அவங்களுக்காக ஜபிக்கணும், ஐயோ இதுக்கு போய் பட போறாங்களே, அவங்க கல்ற முன்னாடி அவங்க சாவ முன்னாடி நம்ம எப்படி போய் நிக்க போறோம், நம்ம யோசிச்சு பாக்கணுங்க. இந்த நரகத்துக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படித்தான் நான் இருப்பேன், நான் இப்படியே தொடர்ந்து போலாம், நம்ம இப்படியே தொடர்ந்து போய் இந்த உலக காரியங்கள் முக்கியம், சுயநல காரியங்கள்லாம் முக்கியம், எனக்கு ஆத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு நேரமே இல்லை, உலக காரியங்களே முழு நேரத்தை செலுத்திட்டு நேரமே இல்லை ஆத்மாக்கள் குறித்து பாரப்படுறதுக்கு, இப்படியே தொடர்ந்து சொல்றது ஒண்ணு செய்யற ஒரு கிறிஸ்தவனா போய்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக போய் நிக்க போறேன், உன் சகோதரன் எங்கேன்னு அவர் கேட்க போறார். உன்னுடைய பிறன், உன்னுடைய சகோதரன், உங்க அப்பா அம்மா சொந்தக்காரு, உங்க கூட வேலை செஞ்சவங்க எங்க, அவங்களுக்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? சகோதரனுக்கு நான் காவலாளியா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இது ஒரு நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும், என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்? நம்ம நரகத்தை பத்தி நம்புகிறவர்களா இருந்தா எப்படிங்க நம்மள சுத்தி நரகத்துக்கு போற மக்களை குறித்து நம்ம பாரம் இல்லாம இருக்கிறது? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும், அதை பத்தி ரொம்ப பாரப்படணும். இன்னொன்னு ஒரு காரியத்தை யோசிக்க, அடுத்ததாக இந்த நரகத்தில இருந்தா இயேசு என்னை காப்பாத்தினார். அவியாத அக்கினி, இரவும் பகலும் ரெஸ்டே இல்லாத அக்கினில இருந்து நான் உண்மையாகவே இயேசு என்னை காப்பாத்திருக்கிறாருன்னு நம்ம நம்புறோமா? நம்புகிறது இருந்தா நன்றி எங்க, ஸ்தோத்திரம் எங்க, இதுக்கு ஈடு எங்க, என்ன ஈடா நீ கொடுக்கிற, எங்க ஸ்தோத்திரம்? யோசிச்சு பாருங்க, உண்மையா நம்புறோமா இந்த நரகத்துல இருந்து நம்மள காப்பாத்திருக்கிறார் இயேசு? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு ஈடு ரொம்ப செலுத்திட்டோமா, அதனால தான் நன்றி இப்போ இல்லாம இருக்கிறதா? யோசிச்சு பாருங்களேன். இயேசு சில பேரை பார்த்துட்டு நான் உன இந்த நரகத்துல இருந்து காப்பாத்திருக்கேன், பாவத்துல இருந்து காப்பாத்திருக்கேன், எவ்வளவு காரியத்துல இருந்து காப்பாத்திருக்கேன், ஆனா எதுக்காக காப்பாத்திருக்கிறேன்? நீ திருப்பியும் நன்றி உன்னுடைய நன்றி கட்டத்தினால அவிசுவாசத்தானே என்ன சிலுவையில் அறையறதுக்காக மீண்டும் மீண்டும் அவனை காப்பாத்திருக்கேன்னு கேட்கற மாதிரி நம்மள சில பேர் இருக்கணும். எங்கெங்க நன்றி இயேசுக்கு, எங்கெங்க ஸ்தோத்திரம்? பெந்தகோஸ்தாரெல்லாம் மிஞ்சிட்டு போறான், மாயமலத்துல எல்லாம் மிஞ்சிட்டு போறாங்க, நம்ம கிட்ட எங்க ஸ்தோத்திரம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த நரகத்துல இருந்து என்ன இயேசு காப்பாத்திருக்கிறாருன்னா அந்த குஷ்டரோகிய விட எனக்கு எவ்வளவு நன்றி இருக்கணும், அந்த பேய் பிடிச்சவனை விட எனக்கு எவ்வளவு நன்றி இருக்கணும். ஏங்க நம்ம உள்ளத்துக்கு நன்றி இல்ல, எங்க ஈடு ஆண்டவருக்கு செலுத்துறது? நம்ம யோசிச்சு பாருங்களேன், நான் உன்ன இவ்வளவு காரியத்தை மீட்டு உன்னை ரட்சித்தது, உனக்காக மரித்தது, நீ எனக்காக வாழணும் என்பதற்காக, என்னுடைய நோக்கங்களுக்காக வாழணும் என்பதற்காக. ஆனா அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்துக்கிறோம். இயேசு நம்மளை கேட்கிறார், எங்க எனக்கு செலுத்த வேண்டிய நன்றி? இதுக்கா நான் உனக்கு ஆயுசு கொடுக்கணும், இதுக்கா இன்னும் தொடர்ந்து உன்னை உலகத்துல வாழ வைக்கணும். நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆத்ம குறித்து எந்த பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இவ்வளோ ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய நரகத்துல இருந்து உன்னை காப்பாத்தி உனக்காக சுதந்திரம் வச்சு இப்படி ஒரு ஆயுசை வாழ்றதுக்காக நான் உனக்கு ஆயுசு கொடுத்து உலகத்துல வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கேட்டாங்க, என்னங்க பதில் சொல்லுவோம்? இந்த நரக பாடம் வந்து நம்ம என்ன மனசுல ரொம்ப உறுத்துச்சு, என்ன ரொம்ப என்ன திட்டிக்க வச்சுச்சு, என்ன ரொம்ப வெக்கப்படுத்த வச்சுச்சு, இந்த காரியத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நம்ம ஜெபம் செய்வோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம்.